தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்த்து வருகிறோம். தாவீதுடைய வாழ்க்கை வந்து ஒரு அநேக பேருக்கு ஒரு பெரிய ஆறுதல், பெரிய ஒரு பெரிய அப்பீல் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அநேக பேர் நம்ம வந்து நம்ம கஷ்டங்களில் கடந்து வரும்போது, நம்ம உபத்திரவங்கள் கடந்து வரும்போது தேவன் எப்படி தாவீதை நடத்தினார் என்றது ஒரு பெரிய உற்சாகம், பெரிய ஆறுதல் நமக்கு அளிக்கிறது. தாவீது ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், நினைச்சிருக்கலாம், எனக்கு கொண்டு ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு கொண்டு ஏன் இவ்வளோ உபத்திரம், ஏன் இப்படி எனக்கு ஆபத்து அப்படின்னும் போது அவர் கொஞ்சம் கூட தெரியாது, பராமரிப்பு வந்து அவரை இப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறது ஆண்டவருடைய மகிமைக்காகவும், அவருக்கு அப்புறம் வரப்போற ஆயிரம் ஆயிரம் வருஷங்கள் எத்தனையோ ஆயிரம் கோடி மக்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய அனுபவமும் அவர் எழுதின சங்கீதங்களும் இவ்வளோ பயன்பட போகுது, இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்க போகுதுன்னு அப்போ தாவீதுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. எனக்கு கொண்டு ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு கொண்டு ஏன் இவ்வளோ பிரச்சனை இல்லைங்களா? அதுதான் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் அவர்னால அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தினால எத்தனை கோடி மக்கள், எத்தனை தேவ பிள்ளைகள் ஆறுதல் அடைந்திருக்காங்க, பலன் அடைஞ்சிருக்காங்க. அவர் எழுதின சங்கீதம் பைபிள்லேயே ஃபேமஸ் புக். ஒரு அவிவிசுவாசி அம்மா இந்து தான், எனக்கு ரொம்ப பைபிளில் பிடிச்ச புக்கு சங்கீதங்க, ரொம்ப படிக்குவேன் நான் இந்து. அவங்களுக்கு கூட பிடிக்கிற அளவுக்கு அந்த புக்கு இருக்கிறதுக்கு காரணம் அந்த மனுஷனுடைய ஆண்டவர் நடத்தின விதம். நம்ம இந்த 23வது அதிகாரம் நம்ம வந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்தை நம்மலாம் புரிஞ்சுக்கணும்னா இந்த நிகழ்வு கொஞ்சம் கற்பனை நமக்கு தேவை, அந்த சூழ்நிலைகள் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா. அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா யூதா ஊரில் வந்து ஒரு அறுப்பு காலம், அறுப்பு காலம் இருக்கும்போது கடவுளுடைய ஜனங்க ரொம்ப உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயிங்க வந்து அவங்க பயிரிடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்மளை மாதிரி லேப்டாப்பில் உட்காந்து இப்படி இப்படி வேலை செஞ்சுட்டு ஜான் சொல்லுவான், லேப்டாப்பில் இப்படி இப்படி வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்துடுது நீ அப்படின்னு. அந்த மாதிரி இல்லை, ஆனால் மென்டலாக நமக்கும் ஸ்ட்ரெயின் இருக்குது, புரியுது இல்லை யாருக்கும். ஆனால் அவங்க விவசாயிங்க உடம்ப வணிஞ்சு கை காலை வணிஞ்சு காலையில் எழுந்திருச்சு இல்லைங்களா, அதிகாலையில் எழுந்திரிச்சு உழைச்சி பயிருக்கு நடுவு நைட்டில் போய் மோட்டரா, இவ்வளோ எங்கள் மாமாங்களை இவ்வளோ உழைப்பு இருக்கு. அந்த மாதிரி உழைப்பு அவங்க போடுவதற்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, ஒரு ஊக்கம் என்ன, கொஞ்ச காலம் உழைச்சி போது அழகாக அறுப்பு வரும், அந்த அறுப்பு அறுத்து நல்லா பயிர் பண்ணி நம்ம எத்தனையோ பேர் சாப்பாடு போடலாம், நம்ம பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அப்படின்ற உழைப்போடு நல்ல அறுப்பு வரும் அப்படின்னு உடம்புல இருக்கிற வேர்வையெல்லாம் சிந்தி இந்த யூதா, இந்த யூதாவில் ஒரு ஊர், ஊர் கீலா கீலா கியாயிலா அப்படின்னு வருது தமிழில். என்ன கெலிலா கேக்கிலா, சாரி கீலா கீலா அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், கியாயிலா கியாயிலா தான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். இவங்க இந்த மக்கள் வந்து பல மாதங்கள் உழைத்து அந்த கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அறுப்பு காலம், ஃபுல்லாக தானியம், நல்ல மழை வந்துச்சு, நல்ல அறுப்பு காலம், ரொம்ப அறுப்பு அறுத்துக்கிட்டு அந்த அறுப்பு அறுப்பு காலம் வந்து ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்க. அறுப்பின் பண்டிகை கூட பைபிளில் பார்க்குறோம். அதெல்லாம் அந்த அறுத்து அறுத்து என்ன பண்ணுவாங்க, ஊரெல்லாம் ரோட்டில் போனால் பண்டில் பண்டிலாக வச்சுருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம், ஒரே சந்தோஷம், பாட்டு, ஒரு கொண்டாட்டம், அந்த மாதிரி ஒரு குளோரியஸ் பார்வை. இஸ்ரவேல் ஜனங்க அந்த பூமி வந்து ரொம்ப செழிப்பான பூமி, பாலும் தேனும் ஓடுற தேசம்னும் போது நல்ல அறுப்பு, அப்படி வந்து ஒரு பண்டிகை முழு நகரமே சந்தோஷமாக அறுப்பு காலத்தை கொண்டாடி எவ்வளோ அறுப்பு வந்திருக்கே நம்ம கஷ்டங்கள்லாம் தீரப்போதே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே தூரத்தில் இருந்து மலை மேலே இருந்து பார்த்தா சில வில்லன்ஸுங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, சில வில்லன்ஸ் பைனாக்குலரில் வச்சு ஊரெல்லாம் பார்க்குறாங்க, ஊரெல்லாம் பார்த்துக்கிட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இவங்க கஷ்டம்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு தானியங்கள்லாம் கட் பண்ணி வைக்கிறது எப்போ முடியும், முடிஞ்ச பிறகு சிங்கம் மாதிரி பாஞ்சு அவங்க ரதங்களில் வந்து இவங்க வச்சிருந்த அறுத்து வச்சிருந்த எல்லா தானியத்தையும் லோட் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. யார் அவர்கள்? ஃபிலிஸ்தியர்கள். இந்த ஃபிலிஸ்தியர்கள் வந்து கடல்வாசிகள், கடலில் இது செய்கிறவங்க, அநேக நேரத்தில் பைரட்ஸ் மாதிரி கூட அவங்க திருடு, ஒரு கப்பல் அடிச்சு இன்னொரு கப்பல் திருடுற மாதிரி இவங்க வந்து நல்லா உழைக்க மாட்டாங்க, மற்றவங்களுடைய உழைப்பில் சாப்பிட்டு வாழை பார்க்குறவங்க இல்லைங்களா. அவங்க வந்து அந்த ரதங்களை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் அறுப்பெல்லாம் முடிச்சு கட் பண்ணி வச்சு முடிஞ்சிச்சுடா, இனிமே நம்ம ரெடி பண்ணுவோம் போது அவங்க ரதங்களை எடுத்துட்டு வந்து இந்த தானியங்கள்லாம் அவங்க ரதங்களை ஏத்திக்கிட்டு அங்க இருக்கிறவங்களா ஒடுக்கி அடிச்சு உதச்சி மிரட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. எப்படி இருக்கும் அதை பாக்குற விவசாயிக்கு? அத்தனை மாதம் உழைச்ச ஒரு விவசாயிக்கு ரத்த கண்ணீரே வரோன்னுவாங்க இல்லைங்களா? எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டு விதைச்சி தண்ணி பாய்ச்சி காத்து வளர்த்த என்னுடைய அறுப்பு வீணா நியாயமாக இவங்க கிராமம் கிராமமா இதான் சொல்லி திருடிட்டு போவாங்க. மாத கணக்கில் அவங்களுடைய உழைப்பை இப்படி திருடிட்டு போவாங்க. அதான் பார்க்குறோம் அந்த சீன், அந்த மாதிரி பிலிஸ்தியர்கள் கொள்ளை கொள்ளுகிற சீனை தான் நம்ம ஆரம்ப வசனத்திலேயே பார்க்குறோம். பிலிஸ்தியர்கள் வந்து கியாயிலா ஊர்ல அதுக்கு விரோதமாக வந்து நம்மளுடைய என்ன போட்டிருக்க அந்த வசனத்தில், ஒன்னாவது வசனத்தில் களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள், அதான் வந்து திருடிட்டு போறாங்க பாருங்களே. இந்த பகுதியை முழு அதிகாரத்தை முடிக்க முடியாது, நாலு தலைப்புல இதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்குவோம். உண்மையான ராஜாவுடைய ஒரு ஆர்மி, அதை பத்தி நம்ம பார்ப்போம். உண்மையான ராஜாவுடைய ஆர்மி அதை பார்க்கிறோம். இவர்கள் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கேலா இப்படி கொள்ளை அடிச்சுக்கிட்டு கிராம கிராமம் இவங்க கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவங்க தாவீது கிட்ட வந்து சொல்றாங்க. தாவீது கிட்ட வந்து சொல்றாங்க. நம்ம கேட்கணும், ஏன் தாவீது கிட்ட வந்து சொல்றாங்க, தாவீது கிட்ட ஏன் வராங்க? யோசிச்சு பாருங்களேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், தாவீது இப்ப தனி மனுஷன் இல்லை. அவர் கொகை அடிலம் கொகையில இருந்தாலும் அவர் தனி மனுஷன் இல்லை. அவரு கூட எத்தனை பேர் இருக்காங்க? 400 பேர் சரிங்களா, 400 பேர். நீங்க 22 அதிகாரம் 2-3 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா தாவீது அந்த அடுலம் கேவல இருக்கும் போது 400 பேர் எப்பேற்பட்டவங்க வந்து சேர்ந்தாங்க படிங்க. அது 2 22:2
ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் முழுமுழுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூட்டி
வந்தார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து தாவீது கூட வந்து சேர்ந்துகிட்டாங்க. இதான் அநேக விதத்துல பார்த்தா இதான் ஒரு ஒரு போதகர் சொல்ற, இட் இஸ் தி பிக்சர் ஆஃப் தி சர்ச், சபை இதான் படம். சபை பேர்பட்டவங்களுக்கு சேர்ந்தது, உலகத்தில் இருக்கிற பெரிய ஞானிகள் பெரிய அறிவாளிகள் உள்ளவர்களா சபை சேர்ந்தது. இயேசுடைய சபை பேர்பட்டதுன்னா அது தாவீதுடைய கூட்டத்தை குறிக்குது. என்ன, முதலாவது ஒடுக்கப்பட்டவர்கள் அவங்க. சர்ச் இப்படி ஒரு குரூப் தான், எப்படி ஆண்டவர் சேர்க்கிறாரு, ஒடுக்கப்பட்டு கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு அழைப்பார். அவங்களைத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாரும் இல்லை, நீதிமானை நான் அழைக்க வரல, கஷ்டப்பட்டு. தாவீது கூட ஒடுக்கப்பட்டவர்கள் எப்படி வந்து சேர்ந்தாங்க, ஒரு தப்பான ராஜா, தப்பான ராஜ்யம், அநியாயமான ராஜா, அந்த ராஜ்யத்தில் ஒடுக்கப்படுற மக்களாக இருக்கிற அவர்கள் வந்து தாவீது கூட சேர்றாங்க. அதே மாதிரி தான் சர்ச்சில் வந்து ஒரு இந்த உலகம் தப்பு, இந்த பிசாசின் ராஜ்யம், இது இந்த ராஜ்யம் அழியப்போகுது, இது பிசாசின் ராஜ்யத்தினால் ஒடுக்கப்பட்டு வேதனைப்படுகிறவர்கள் தான் சர்ச்சில் வந்து சேர்றது இல்லைங்களா, முதலாவது. ரெண்டாவது கடன்பட்டவர்கள். உண்மையாகவே சர்ச்சில் வந்து சேரணும்னா நீ எவ்வளோ கடனாளிகள்னு உணர்ந்தாதான் நீங்கள் சர்ச்சுக்கு வர முடியும் இல்லைங்களா. ஏன் சர்ச் எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாருமே தங்களுடைய தாங்கள் தேவனுக்கு எவ்வளவு கடன்பட்டவர்கள் என்பதை உணர்வு இல்லைங்களா, கடன்பட்டவர்கள். இப்போ ஒரு இதுல ஒரு மனுஷனுடைய கடனுக்கு அவனுக்கு கொடுத்த தண்டனை வந்து 150 வருஷம் நீ வேலை செஞ்சு அதை செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆயுள் தண்டனைன்னு. 150 வருஷம் உயிரோடு இருக்க முடியுமா, சாகுற வரைக்கும் நீ உழைச்சி உன் கடன் அடைக்கணும். அந்த மாதிரி நம்ம பாவத்தில் நாம் பட்ட கடன், ஒரு பாவத்துக்கு நம்மளுடைய கடன் என்ன, நித்திய நித்தியமாக பற்கடிப்போடு அழுகையோடு நரகத்துல வேதனையோடு. ஒரு பாவத்தை நம்ம செஞ்சோம்னா முழு நியாய பிரமாணத்தை உடைச்சிட்டோம், ஒரு கட்டளை உடைச்சா முழு பிரமாணம் உடைஞ்சு போச்சு. ஒரு பாவத்துக்கே அவ்வளவு தண்டனைனா நம்ம செஞ்சிருக்கிற திரளான எண்ணி முடியாத பாவங்களுக்கு எவ்வளவு நம்ம கடன் பட்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு, அந்த கடனுடைய லோட பாரத்தை உணர்ந்தவர்கள் தான் வர முடியும். அப்படி உணர்ந்திருக்கிறாங்க பாருங்களேன், இந்த கடனை என்னால் அடைக்கவே முடியாது, என்னுடைய பாவ கடனை அடைக்கவே முடியாது, நான் எங்க தான் போறது, எங்கதான் வழி இல்லை. அந்த மாதிரி அந்த காலத்தில் தாவீதுடைய காலத்தில் ரொம்ப அந்த ராஜ்யத்தில் கடல் கஷ்டப்பட்டவங்க எங்க போறது, வழியே இல்லைன்னும் போது தாவீதுகளை போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் சர்ச்சு இல்லைங்களா. ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது அவர் என் கடன், என்னுடைய கடனை அவர் நீதிபரர் அநீதி உள்ளவர்களுக்காக மறித்து என் கடனை எல்லாம் அவர் அடைக்கிறார், அடைத்திருக்கிறாரேன்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம கடனுடைய பாரத்தை உணர்ந்தாதான் இயேசுகிட்ட வர முடியும். முதலாவது ஒடுக்கப்பட்டவர்கள், ரெண்டாவது கடன்பட்டவர்கள், இன்னொன்னு முறுமுறுக்கிறவர்கள். இங்கிலீஷ்ல டிஸ்கண்டென்டட், முறுமுறுக்கிறவர்கள்னா திருப்தி இல்லாதவர்கள். திருப்தி இல்லாதவங்க தானே முறுமுறுப்பாங்க, திருப்தி இல்லாதவர்கள் அதான் அதுக்கு கரெக்டான டிரான்ஸ்லேஷன், திருப்தி இல்லாதவர்கள். சில நேரங்களில் ஒரு இப்படிப்பட்டவங்க, இந்த மூணு குணம் இருக்கிறவங்க தாங்க சர்ச். முதலாவது ஒடுக்கப்படுறவங்க, இந்த பிசாசு ராஜ்யத்தில் ஒடுக்கத்தை உணர்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரவங்க, தங்களுடைய பாவ கடனை உணர்ந்தவங்க. மூணாவது பார்த்தோன்னா திருப்தி இல்லாதவர்கள். எவ்வளோத்தான் இந்த உலகம் இருந்தாலும், எவ்வளோத்தான் இந்த உலகத்தின் என்ஜாய்மெண்ட் இருந்தாலும், ஒரு டைம் நம்ம வாழ்க்கையில வருது இது எதுவுமே நம்மளை திருப்தி செய்யறதில்ல இல்லைங்களா. எவ்வளோ வசதி, எவ்வளோ பணம், என்ன தான் இருந்தாலும் இது இல்லை திருப்தி. இது இல்லைல்ல நமக்கு உண்மையான திருப்தி. எவ்வளோதான் நம்ம சாதிச்சாலும், எவ்வளோதான் நம்ம அடைந்தாலும், இதில் எதுவுமே உள்ளுக்குள்ள எனக்கு திருப்தியை கொடுக்கறது இல்லையே. வெறுமை, அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையாத்தானே வாழ்க்கை இருக்கு. லைஃப் போரிங், லைஃப் இஸ் போரிங். அப்படிப்பட்டவங்க தான் இயேசு கிட்ட வர முடியும். ஏன் இயேசு கிட்ட வர ஒரு வாழ்க்கை வந்து பல விதத்தில் ஒரு அட்வென்ச்சரஸ் வாழ்க்கை, ஒரு ஒரு ரேடிக்கல் லைஃப், ஒரு புரட்சிகரமான வாழ்க்கை அவர் கொடுக்கறது இல்லைங்களா. ஏன்னா பிறந்தோம், இந்துவா பிறந்தோம், இந்துவா ஆண்டு என்ன இருந்து இப்போ பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே எல்லாம் நல்லவங்க உறவுங்களுக்கெல்லாம் நல்லா இருந்துக்கிட்டு அப்படியே சாப்பிடுறது, அதில் என்ன ஒரு ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லையே. அது ஒரு புரட்சிகரமான வாழ்க்கையாக மாற்றிடுறார் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை. அப்படித்தான் மாத்துறார் இயேசு கிறிஸ்து. உண்மையான அர்த்தம் நம்ம கொடுக்குறது. தாவீது கிட்ட வந்தவங்க எல்லாரும் அப்படி தான். யோசிச்சு பாருங்களேன், இப்படிப்பட்ட கூட்டம் என்ன, ஒரு கரடு முரடான ஒடுக்கப்பட்டவர்கள், கடன், இங்கெல்லாம் யாருப்பா, நாங்களாம் ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், திருப்தி இல்லாதவர்கள். பல வாழ்க்கையின் சூழ்நிலையிலிருந்து வந்த கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு குரூப், அவங்க வந்து தாவீதோடு அவர் இருந்த அந்த கொகையில் ஒரு அடைக்கலம், அவங்களுக்கு ஒரு இலைப்பாறுதல் கிடைச்சிச்சு. இதுதான் ஒன்று கொரிந்தியர் ஒன்றில் நமக்கு சொல்லப்படும். பவுல் என்ன சொல்கிறாரு, உங்களில் அநேகர் ஞானிகள் அல்ல, அநேகர் மேதாவிகள் அல்ல, அநேகர் பெரிய படிப்பு படித்தவங்க இல்லை, அநேகர் பலவீனம். தேவன் உலகத்தில் பைத்தியம் என்றத தெரிந்து கொண்டார். உலகத்தில் நம்ம அநேக பேர், யோசிச்சு பாருங்களேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், என்னை பார்த்தீங்கன்னா அடே அடிக டைம் நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கும்போது, எங்கள் இருக்கிற ரிலேட்டிவ்லாம் நல்லா படிப்பாங்க, ஒருத்தர் லாயரு, ஒருத்தர் இன்ஜினியரு, ஒருத்தர் அப்படி இப்படின்னு என்னென்னவோ ஃபியூச்சர்னு அவங்களுக்கு இருந்துச்சு. என்னை பார்க்கும்போது சொல்லுவாங்க, நீ உலகத்தில் உருப்படவே போகிறதில்ல, ஒரு காரியத்துக்கும் உன்னால வாழ்க்கை வீணா போகும், வாழ்க்கை யூஸ்லெஸ்ஸாக மாறப்போகுது, வாழ்க்கை உருப்படவே மாட்டேன் அப்படின்னு திருப்பி திருப்பி அப்படி கேட்டு கேட்டு தான் வளர்ந்ததே. பத்தாவது நீ சொல்லுவாங்க, இப்போல்லாம் நீ ஏமாத்திட்டு வந்துடலாம், செவன்த்து ஓகே, செவன்த் எப்படியோ பாஸ் ஆகிட்ட, சிக்ஸ்த்து ஃபிஃப்த்தெல்லாம் ஸ்கூல் எக்ஸாம், போர்டு எக்ஸாமுக்கு வா, நீ என்ன ஆகுற பாரு அப்படின்லாம் சொல்லி சொல்லியே நம்ம ஒன்றும் இல்லை, யூஸ்லெஸ் லோ லைஃப் யூஸ்லெஸ்ன்னு சொல்லியே பழகி போனது. இப்படிப்பட்ட கூட்டத்தை இவங்கெல்லாம் அப்படி தான், இப்படிப்பட்ட கூட்டத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? இயேசுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, இப்படிப்பட்ட கூட்டத்தை தான் உலகத்தில் பொறுக்கி எடுத்து அவங்கள உலகத்தை புரட்சிகரமாக மாற்றுகிற கருவிகளாக, சரித்திரமெல்லாம் அவங்கள பற்றி பேசுகிறவர்களாக மாற்றுகிறவர் அவர் பாருங்களேன். அப்படி தான் இயேசு செய்யுது. உலகத்தில் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறது, பிரயோஜனம் இல்லைன்னு தள்ளப்பட்டது, கடன் பட்டவங்க, ஒன்றுத்துக்குமே இல்லைன்னு நினச்சவங்க, அவங்கள பயன்படுத்தி தான் ஒரு மகா மேதாவிகளாக மாற்றுற ஸ்பெஷாலிட்டி தான் இயேசு. பாருங்களேன், தாவீது அப்படி தான் பண்ணுற, தாவீது அப்படி தான் பண்ணுற. அப்படிப்பட்ட ஒரு குரூப் அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்க ஜெனரேஷன், தாவீது மனாந்திரத்தில் இருக்கார் அந்த மனிதர்கள் 400 பேர் வந்திருக்கிறாங்க, அந்த மனிதர்களை வச்சு என்ன பண்ணுறாங்க, யூஸ்லெஸ் ஃபெலோஸ், கடன் கட்ட முடியல, ஒடுக்கப்பட்டு திருப்தி இல்லாத ஓடி வந்திருக்காங்க, எங்கன்னா போய் தற்கொலை பண்ணிக்கங்க, ஏங்க இங்க வந்தீங்க அப்படின்ற பதில், பூமிக்கு ஏன் பாரமா இருக்கிறீங்க அப்படின்ற கூட்டத்தை பிடித்து தாவீது அவங்களை பயங்கரமா மாத்துறார், பயங்கரமா மாத்துறார். என்ன மாத்துறாரு தெரியுமா, நம்ம இப்ப தெரியாது, 2 சாமுவேல்ல பார்த்தோம்னா The mighty men of David in work. David Rudia, Sadhana Purinda Manidar Gul in work. அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டவங்களை தான் அப்படி மாத்திருக்கிறார் பாருங்களேன். மைட்டி மென், ஒரு மனுஷன் வந்து 2 Samuel 23 அந்த பட்டியல் வருது, லிஸ்டே வருது, இந்த மனுஷருங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு. லெஜெண்ட்ஸ் எல்லாம், கிரேட் லெஜெண்ட்ஸ், பெரிய பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க இந்த 400 பேர்ல. ஒருத்தன் வந்து பிலிஸ்தியர்கள தனி ஆளா நின்று ஒரு பெரிய பிலிஸ்தியர் படைய வெட்டு 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 வெட்டுன்னு வெட்டு போட்டிருக்கான். ஒரே மனுஷன், நூற்றுக்கணக்கான பிலிஸ்தியர்கள் எல்லாரும் செத்து விழுந்தாங்க, அவன் தனியா நின்னான். இன்னும் 3 பேர் பாத்தீங்கன்னா, தாவீது ஒரு வாட்டி, எனக்கு பெத்லகேம் தண்ணி இல்லையே, எனக்கு பெத்லகேம் தண்ணி தாகம் ரொம்ப ஏக்கமா இருக்கேன்னு சொன்னான். ஐயோ நம்மளுடைய ராஜா கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி தங்க உயிரை கூட பணைய வைத்து பிலிஸ்தியர்கள் இருக்காங்கன்னு பார்க்காம போய் அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க தாவீதுக்கு. ராஜா கேட்டுட்டா போதும், மற்றவங்க கொடுப்பாங்களா? நம்ம ஒன்றும் யூஸ்லெஸ்ஸாக இருந்த நம்மளுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்த ராஜாவே அப்படின்னு. இன்னொன்று பெனாயான் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து எவ்வளோ பலவான்னா, ஒரு நல்ல பனி வீசுகிற ஒரு நாளில் போய் அந்த சுற்றி இருக்கிற நகர் கிராமங்களெல்லாம் பயங்கரமாக மிரட்டுகிற ஒரு புலிய, ஒரு பெரிய சாரி சிங்கத்தை புடிச்சு அதை பயங்கரமா தனியாளா போய் வெட்டி அதை கொண்டு இருக்கிறார். அந்த மாதிரி சாதனைகளை அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க தெரியும். அவங்க எல்லாம் யாரு? யாரும் இந்த 400 பேர் தான். இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸா இருந்த ஊர்ல தான் அப்படிப்பட்ட லெஜண்ட்ஸ் ஆக மாறினாங்க. இதான் இயேசு கிறிஸ்து செய்யறது, தான் அவருடைய சர்ச். அவருடைய சர்ச் கேப்டனா நீங்க வந்தீங்கன்னா, அவர் வந்து யூஸ்லெஸ் மனிதர்கள் இப்படிப்பட்டவர்களை பயன்படுத்தி அவருடைய ஆவியின் மூலமா வரங்களை தந்து அவர்களை புரட்சிகரமா மாத்துது. வரப்போற சந்ததி எல்லாம் அவங்களை பத்தி பேசும்படிக்கு மாத்துகிறவர் அவர் தான். அது ஒரு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம தாவீது, அந்த தாவீதின் கூட்டம் தான் சர்ச். அந்த ராஜாவை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நீங்க நம்ம எப்படிதான் வரணும்? நம்ம பெருமையில அகங்காரத்துல அநேக நேரத்துல கொழுப்புன்னு ஃபர்ஸ்ட் பாலா இல்லைங்களா? நிறைய பேருக்கு சர்ச்ல அவங்க வளராம இருக்கிறது, ஆண்டவர் அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்கிற கொழுப்பு தான் காரணம். பெருமை, இந்த குணம் இருக்கணும். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர், நான் எவ்வளவு கடனாளி, நான் எவ்வளவு அதிருப்தி, உலகத்துல எதுவுமே திருப்தி செய்யாதுன்ற உடைஞ்சு போய், அவங்கதான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அப்படி வந்தவங்களை தான், அவங்கதான் மோல்டபிள் கேரக்டர்னு வாங்க, அவங்களதான் இயேசு மாத்த முடியும். மற்றவங்கலாம் ஒரு வணங்கா கழுத்துள்ளவங்க, திருந்த மாட்டாங்க, சொன்னா கேட்டுக்க மாட்டாங்க. ஒரு ஆண்டவர் வந்து தன்னுடைய ஸ்கூல் ஆஃப் டிசிப்ளின்ல வச்சு அவங்களை டிசிப்ளின் பண்ணி மாத்தி புரட்சியா மாத்துறவர். மற்றவங்க அடங்க மாட்டாங்க பாருங்களேன். இவரை ஃபாலோ பண்ணோம்னா தான் ஆண்டவர் சொல்ற, என்ன ஃபாலோ பண்ணோம்னா இப்படிதான் நீ வரணும். அப்படி வந்தாதான் எப்படி வருவ? ஒருவர் என்னை பின்பற்றினார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரணும். அந்த நகரத்துக்கு வெளியில போய் கரடு முரடான அடுலம் கேவ், மனிதர்களுடைய இச்சைகளுக்காக வாழாமல் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு டிசிப்ளின்டு லைஃப் இல்லைங்களா? அது எல்லாமே யாராவது உட்படுவாங்களா? யோசிச்சு பாருங்களேன். கண்டபடி டைமை வேஸ்ட் பண்ணு, கண்டபடி வாழ்க்கையை வாழ். இயேசு நம்ம கற்றுக் கொடுக்கறது வந்து அவருடைய அடுலம் கேவ்ல வைத்து, நகரத்துக்கு வெளியே வைத்து, மனிதர்களுடைய இச்சைகளுக்கு என் பார்வைக்கு சரின்னு தோன்றுது, எனக்கு எது பிடிக்குமோ தோன்றுது, அதை செஞ்சுக்கிட்டு இருந்தா உருப்பட மாட்டோம். அவர் தேவனுடைய சித்தம் என்ன? மனிதர்களுடைய இச்சைகளுக்காக வாழாமல் தேவனுடைய சித்தத்துக்காக வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். என்னை பின்பற்றி வரணும், நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். அந்த டிசிப்ளின் லைஃப்ல நம்மளை நடத்தி பெரிய புரட்சிவாதிகளாக மாத்துகிறவர் அவர் தான். அப்படிதான் மாத்துவார் பாருங்களேன். அதனாலதான், அது மாத்திரம் இல்லை, நம்மளை அப்படி டிசிப்ளின் பண்றது, நம்மளை வடிவமைக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் நம்மளை பராமரிக்கிறவர் கூட. ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, உங்க தேவைகளை நான் பார்த்துக்கிறேன். அதான் பாருங்களேன், அங்க பெரிய பாதுகாப்பு, ஒரு பிளஸ்ட் கூட்டம் சர்ச். இந்த குணம் இல்லாம நம்ம சேர முடியாது. இந்த 3 குணங்கள் இல்லைங்களா, அகங்காரம், பெருமை, நம்ம கடனை நம்ம உணராம ஒரு மோல்டபிளா வடிவமைக்கக்கூடிய இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த 400 பேர். 400 பேர் இந்த ராஜ்யத்தையே திருப்பி போட போறவங்க இந்த 400 பேர். அந்த 400 பேர் அவர் ட்ரெயின் பண்றார். ஒரு கூட்டம், அந்த கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் அவனுடைய புகழ் பேர், அந்த ஆர்மி, அவங்க எடுக்கிற ட்ரைனிங் எல்லாம் பக்கத்தெல்லாம் பரவி இருப்பதுனால தான் இங்க நடந்த கியலா கொடுமைக்கு அவங்க ஓடி தாவீது கிட்ட உதவிக்கு வராங்க. அவர் தனி மனுஷனா இருந்தா வந்திருக்க முடியாது. அவர்கிட்ட ஒரு படை இருக்கு, சாதாரண படை இல்லை, அவர் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்க படை. அந்த படைகிட்ட உதவிக்கு வராங்க. ஒரு ராஜா மாதிரி, அவர் குட்டி ராஜா மாதிரி அந்த குகையில உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் அவர்கிட்ட உதவிக்கு வராங்க. பாருங்களேன், அதான் 23வது சீன்ல பாக்குறோம். போன வாட்டி 23வது இல்ல, 1வது வசனத்தை பாக்குறோம். இந்த மக்கள் ரொம்ப பயந்து போய், எப்படி இருக்கும் இவங்க உழைப்பெல்லாம் கொள்ளையாடப்படுதேன்னு இருந்த உடைந்து போய், பிலிஸ்தியர்கள் நம்மளை கொள்ளையாடுறாங்களே அப்படின்னு சொல்லி நகரம் எல்லாம் வந்து அங்கிருந்து 3 மைல் தான் அடுலம் கேவ், அங்கிருந்து தாவீது கிட்ட வராங்க. தாவீது கவனிச்சு பாருங்களேன், ஏன் அவங்க தாவீது அவங்களுடைய ராஜா யார் இப்போ? சவுல். இந்த பிரச்சனைனா சவுல் கிட்ட தானே போயிருக்கணும், ஏன் தாவீது கிட்ட வராங்க? நீங்க பாத்தீங்கன்னா 14வது வசனத்தில் சவுல் என்ன எதுல ரொம்ப பிஸியா இருக்கிறார் தெரியுமா? அவர் கவர்மெண்ட் அவருடைய மிலிட்டரிய தாவீத தேடுறதுல பிஸியா இருக்கிறார். மக்களை காப்பாத்தலாம், கவர்மெண்ட சரி பண்ணலாம், பழி வாங்குறதுல பிஸியா இருக்கிறார். என்ன மாதிரி ஒரு வெறி! எப்படியாவது அந்த இவரை கட்டி தீர்க்கணுமே, இந்த தாவீத அந்த பொறாமையில பெருமையில மக்களுக்கு நன்மை செய்யறதுல அவர் பிஸியில, அவர் மிலிட்ரி எல்லாம் அங்க இருக்குது. போன வாட்டி கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அவர் மிலிட்ரி வச்சு என்ன பண்ணாரு, ஒரு நகரத்திய நாபன்ற ஆசாரியர் நகரத்தையே வெட்டி போட்டான் மனுஷன், இல்லைங்களா? அதை நினைச்சு பார்த்துருக்கணும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளவு, இதை விட கொடுமை, இதை விட ஒரு பெரிய சத்ரு அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்க முடியும்? உண்மையான பக்தி உள்ள ஜூதர்கள் தங்க இருதயமே ஒடிஞ்சிருக்கும். ஏன்னா ஆசாரியர்கள் அவங்க எல்லாம் ஆலயம் பலிபீடம், இப்ப பலிபீடம் எல்லாம் இருக்குது, யார் இல்ல? ஆசாரியர் ஊரே போயிருச்சே, எந்த ஆசாரியர்? ஒரு உண்மையான பக்தி உள்ள யூதனுக்கு ஆசாரியர் இல்லைன்னா ஒரு நிலைமை வந்து அதை விட கொடுமை இல்லை. தங்களுக்கு தாங்களே சபிச்சுக்குவாங்க. ஆண்டவர் சொன்னாரே, சாமுவேல் அப்பவே சொன்னாரே, இந்த ராஜா வேணான்னு, நம்ம தானே எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு அவசரப்பட்டு அதுக்கு வந்த பிரதிபலன் பாருங்களேன், அதுக்கு வந்த பிரதிபலன் இப்படிலாம் செய்வார்னு சாமுவேல் சொன்னார், இப்படிலாம் நடக்கும் பாருங்களேன். ஆகவே தாவீதுக்கு இப்போ ஒரு எமர்ஜென்சி, இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்குது, தாவீதே எங்களை வந்து காப்பாத்துன்ற ஒரு எமர்ஜென்சி வந்திருக்கு. என்ன தாவீது எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? கஷ்டங்கள், இந்த தாவீது அனுபவிச்ச கஷ்டங்கள், தாவீது கடந்து வந்த கஷ்டங்கள்லாம் தாவீதுக்கு ஒரு முக்கியமான பாடம். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய ரொம்ப அவசியமான பாடத்தை தாவீது படிச்சுக்கிட்டார். என்ன தெரியுமா? எந்த அதான் கொழுப்பு இருக்கக்கூடாது, சொல்ல போனேன் கொழுப்பு இருக்கு, நம்மெல்லாம் உண்மையாவே ரொம்ப கொழுப்பு தான். ஏதாவது நம்ம செய்யணும்னா நம்மளா முடிவெடுத்துக்கிட்டு செய்யுது. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா, ஓஹோ அப்படியா, டக்கு அதை செய், இதை செய், அதை பண், இதை பண்ணு, அதை பண்ணிரு, இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம். ஆண்டவர்கிட்ட கேட்கறோமா, ஆண்டவரே இதை செய்யலாமான்னு ஜபத் பண்றோமா? பண்றதில்ல. எத்தனை பேர் அப்படி செய்யறோம்? அந்த முடிவு பண்ணிரு, இதை பண்ணிடலாம், அதை பிளான் பண்ணிடலாம், இதை பிளான் பண்ணிடலாம், அங்க கொடுத்துடலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், ஆண்டவரே இதை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்கறோமா ரெகுலராக? அப்படி கேட்காம கேட்காம பண்ணி, அதை பண்ணி, இதை பண்ணி, அவசரமா நம்ம பார்வைக்கு தெரியுன்றத பண்ணி கடைசியில போய் ஒரு குழியில உட்காந்துருப்பேன். இங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இதுக்கெல்லாம் விளைவு என்ன? நீ உன் சொந்த ஞானத்தில் நடந்ததுனா, உன் சொந்த அறிவில் நடந்ததுனா. தாவீதுக்கு அந்த கொழுப்பெல்லாம் இப்ப போயிடுச்சு பாருங்களேன். அவர் வந்து இனமே தாவீது தேவன் மேல் சார்ந்திருக்கிற மனிதன். ஓ ஆபத்தா கியாலயக்கு, எட்ரா பட்டயத்தை, எட்ரா கத்திய, ஓடலாம் வாங்கன்னு கத்திட்டு ஓடினார். என்ன பண்றாரு பாருங்களா, அகங்காரம் பெருமை எல்லாம் போய் ஆண்டவரை தேடுறார். ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் என்ன சொல்றார்? நவ் ஆண்டவர் மேல் சார்ந்திருக்கிற மனிதன். அவர் தன்னுடைய அம்பு மேலேயோ பட்டயத்தின் மேலேயோ அவர் நம்பிக்கை இல்லை. கர்த்தர் தான் என்னை காப்பாத்துகிறவர். சவுலுடைய ஈட்டியில இருந்து காப்பாத்தினார், சவுலுடைய விரட்டுதல்ல இருந்து, ஆகிஷ் கிட்ட இருந்து, இன்னும் மட்டும் என்னை காப்பாத்தி வச்சிருக்கிற ஆண்டவர் எவ்வளவு அழகா. என்ன பண்ற 2வது வசனம் என்ன சொல்லுது? தாவீது விசாரித்தான் பாருங்களேன், உடனே போல ஆண்டவர் கிட்ட கேட்கிறாரு. என்ன பாக்குறோம் இதுல? ஒரு 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 வணையப்பட்ட, ஒரு சார்ந்திருக்கிற மனிதன். ஏன் 400 பேர் இருக்குது, என்ன ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன், வாங்க ரெண்டுல பார்க்க சாமி, நான் செய்யட்டா? ஆவியில் எளிமை உள்ளவனாக ஆண்டவரே நான் போகட்டா கேட்கிறான். பாருங்களேன், ஆண்டவரே நான் போகட்டா, பிலிஸ்தியர்களுக்கு விரோதமாக போகட்டா, போய் தாக்கிட்டா அவங்கள, கேள் அவ காப்பாத்துட்டா அப்படின்னா ஆண்டவர் அவருக்கு சொல்றாரு போ. முரள தீர்க்க தர்சின் மூலமா அந்த அபைத்தர் ஆசாரியர் மூலமா சொல்லியிருக்கலாம். ஆனா அங்க ஒரு பிரச்சனை, அவரோடு இருக்கிற 400 பேருக்கு அதுல ஒப்புதல் இல்லை. அவங்க எல்லாரும் சொல்றாங்க, அவங்க முறுமுறுக்கிறாங்க. ஏன்னா முறுமுறுக்கிற கூட்டம் இல்லையாது, முறுமுறுக்கிறாங்க, அவங்க ஒப்புதல் இல்லை. என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஜூடால பயந்துகிட்டு இருக்கிறோம், நம்மள விரட்டணும், நம்ம ரத்தத்தை குடிக்கணும்னு சவுல் தெரிஞ்சுகிட்டு இருக்கிறான். ஒரு அசத்துரு ஒரு ராஜ்யம் நமக்கு விரோதமா இருக்கிறது பத்தாதான். இப்ப நம்ம போய் பிலிஸ்தியர்களையும் முறியடிச்சு அவங்களையும் விரோதம் பண்ணிக்கிட்டோம்னா, இன்னும் இந்த பக்கம் சவுலு அந்த பக்கம் பிலிஸ்தியர்னு சொல்லி நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஒரு நியாயமா தான் தெரிஞ்சது அவங்களுடைய யோசனை இல்லைங்களா. நம்மளே ஒளிஞ்சுக்கிட்டு உயிரை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கையில, ரெண்டு போரும் நம்ம எப்படி சமாளிக்கிறது? தாவீது என்ன பண்றாரு, ஆமா கரெக்ட், நம்ம நம்மளை காப்பாத்திக்கும், நமக்கு தெரியாதுப்பா அப்படின்னு விடுறாரா? இல்ல, திருப்பி ஆண்டவர்கிட்ட போறார். பாருங்களேன், திருப்பி ஆண்டவர்கிட்ட போறார். அவர் ஆண்டவர்கிட்ட போய் மறுபடியும், ஆண்டவரே நான் போகட்டா அப்படின்னா, நீ எழுந்து கீழக்கு போ, நான் பிலிஸ்தியர்லயே உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த 400 பேர் என்ன சொன்னாலும் சரி, நான் கேப்டனுடைய ஆர்டர், இந்த ஆண்டவருடைய ப்ராமிஸ்னால தைரியம் அடைந்த தாவீது போய் அந்த பிலிஸ்தியரை தாக்குறார். இதான் பாக்குறோம் தாவீதுனுடைய பிலிஸ்தி கியாலாவை தாவீது காப்பாற்றுறார், அன்னைக்கு ரட்சிக்கிறார் இல்லைங்களா, அந்த ஊரை தாவீது ரட்சிக்கிறார். அடுத்ததாக இதுல என்ன பாக்குறோம்னா, அந்த மக்கள், அந்த ஊர் மக்கள், கியாலான்ற ஊர் மக்களுடைய துரோகத்தை பத்தி பார்க்கிறோம். அப்படி காப்பாத்துறாரு, அவங்களுடைய துரோகம் என்ன துரோகம் பாருங்க. அந்த தாவீது வந்து அந்த நகரத்துக்கு என்ன செஞ்சிருக்காரு, தாவீது கிட்ட உதவி கேட்டாங்க. தாவீதே தன்னுடைய உயிருக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற மனிதன், பயந்துகிட்டு இருக்கிற மனிதன், சவுலுக்கு எஸ்கேப் ஆகி வருகிற மனிதன், பவர்ஃபுல் ஆர்மி அவரை துரத்திக்கிட்டு வருது. தாவீதுடைய மென்னெல்லாம் ரொம்ப ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க 400 குடும்பங்களுக்கு எப்படி இங்க சாப்பிட போடணும், ஒளிஞ்சுக்கிட்டே பதிஞ்சுக்கிட்டே போய் எங்கேயாவது சாப்பாடை கொண்டு வரணும் இல்லைங்களா, அவங்க குடும்பத்தெல்லாம் கவனிக்கணும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு டயர்டா தூக்கம் இல்லாம ஒரு ரெஸ்டா ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா அன்னைக்கு நைட்டு வந்து கூப்பிடுறாங்க, கூப்பிடும் போது எங்களுக்கு உதவி பண்ணுங்க. அந்த மனுஷங்க கூட விருப்பப்படல போறதுக்கு, நமக்கு வேணுமா இது, தேவையா இது. ஆனாலும் தாவீது அவங்களுக்கு உதவணுமே, ஆபத்தில் இருக்கிறாங்களேன்னு போய் உதவி அந்த 400 பேர் எடுத்துட்டு போறார். யோசிச்சு பாருங்க அவங்களுடைய நிலைமை, பிலிஸ்தியர்கள் ஊர் ஊரா கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஊர் ஊரா அவங்களுடைய தானியத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க அழுது வேதனையோடு, ஐயோ நம்ம இதெல்லாம் போகுதே, நம்ம பிள்ளைங்க இன்னுமே 1 வருஷத்துக்கு என்ன சாப்பிட போறாங்க. அந்த காலத்துலலாம் அதான் டிபெண்டன்ஸ் இல்லைங்களா, அந்த தானியம் எல்லாம் என்ன இருக்கு, என்ன பிச்சை தான் எடுக்கணும் இல்லைங்களா, ரொம்ப பயங்கரம். இன்னுமே அறுப்பெல்லாம் போயிருச்சுன்னா என்னதான் பண்ணும், ரொம்ப உதவியற்ற நிலையில ராஜா கிட்டையும் போக முடியாது, நம்ம தற்காத்திரத்துக்கு ஒருவருமே இல்லை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு சில ஒரு கொஞ்சம் குதிரைகள் வர மாதிரி வருது. அது வரும்போது தூரத்துல இருந்து பாக்குறாங்க, யார் வருது யார் வருதுன்னு. ஒருவேளை இன்னும் பிலிஸ்தியர்கள் வராங்களான்ற பயம் வேற, இங்க வேதனையில இருக்கிறாங்க. கிட்ட வர வர பார்த்தா தாவீது, தாவீது வரார். அந்த தாவீது வந்து அவங்க பார்த்தவன மிகுந்த ஆனந்தம், ஏன் தாவீது மட்டும்தான் இந்த பிலிஸ்தியர்ல ஹேண்டில் பண்ண முடியும், தாவீது மட்டும்தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, சவுல் 1000 கொன்னார், தாவீது 10,000 கொன்னார். அந்த பாட்டு யார் மறக்க முடியும், அந்த ஊருக்கெல்லாம் தெரியும். இந்த பிலிஸ்தியர்கள் ஒடுக்கணும்னா இந்த மனுஷனால தான் முடியும். வராருப்பாருங்க இந்த சேவியர், நம்ம ஊரை காப்பாத்து, நம்மள ஒடுக்கிறவர், நம்முடைய அறுப்பெல்லாம் கொள்ள அடிக்கிறவங்கள வந்து அங்க இருந்து காப்பாத்துறாரேன்னு சொல்லி தாவீது தன்னுடைய 400 மனிதர்களை வைத்து, பயங்கரமான மனிதர்கள், அவங்க ஒடுக்கப்பட்டது, கடனா இருந்தது, அவங்களுக்கு உள்ளுக்குறந்த இருந்த முறுமுறுக்கிற அதிருப்தி எல்லாம் வச்சு இங்க வராங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் போர், 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வருது, திஸ் They fought with the Philistines and struck them with a mighty blow. வந்து அந்த 400 பேர் பாஞ்சு அவர்களில் அநேக பேரை வெட்டி அப்படின்னு வருது அந்த வசனத்தில். நிறைய பேரை வெட்டினான், அந்த 400 பேர் பயங்கரமா வெட்டி அவங்களை எல்லாரையும் விரட்டி தாவீது போய் அந்த மலைகளில் பிலிஸ்தியர்கள் மலைகளில் போய் அந்த ரதங்களை எல்லாம் கீழே தள்ளி அவங்களுடைய தானியங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த மக்கள்கிட்ட கொடுக்குற. கொடுத்த உடனே அந்த ஊருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவங்க எல்லா வாழ்க்கையும் தாவீது காப்பாத்தினாரே, அவங்க நன்றியினால் நிறைந்து ஒருவேளை சில வயதானவங்கெல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தியிருப்பாங்க, தாய்கள்லாம் தன் பிள்ளைகளை பார்த்து கண்ணீர் விட்டுருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு சந்தோஷத்தோடு தாவீதை பார்க்கும்போது தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதன், எங்களை ரட்சிக்க வந்த தேவதூதன்னு பார்த்து நன்றியோடு பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு அந்த ஆனந்தத்தில் அந்த எமோஷனலாக அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு தெரியுதுன்னா, தாவீதே நீ தானே எங்களை காப்பாற்றின, எங்கள் உயிரை காப்பாற்றின, இந்த மக்க பிலிஸ்தியர்கிட்ட இருந்து நீங்கள் ஏன் எங்கள் வீட்டுக்கு எங்கள் கிட்ட எங்கள் நகரத்தில் வந்து இருந்துடக்கூடாது, நீங்கள் ஏன் அந்த கஷ்டப்பட்டு அடுலம் கேவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் நகரம் ரொம்ப அட்வான்ஸ்டு, கேட்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபோர்ட்ரஸ் எல்லாம் இருக்கு, நாங்கள் ஒன்று பார்த்துக்கிறோம், நாங்கள் ஒன்று கிடைக்கணும், எந்த சவுல் வந்து ஒன்று கொல்ல முடியும், நாங்கள் உனக்கு ப்ரொடெக்ஷன், எங்கள் உயிரை காப்பாற்றின, நாங்கள் ஒன்று விட்டுருவோமா, என்னோ எங்களோடு அப்படின்னு சொல்லி அவரை இன்வைட் பண்ணியிருக்கிறான் பாருங்களேன். இன்வைட் பண்ணும்போது தாவீதும் அதுக்கு செவி கொடுத்து இந்த ஜபத் போம் பண்ணாருன்னு இல்லை, ஆண்டவரே நான் போகலாமான்னு இல்லை, இந்த எமோஷனலாக அவரும் என்ன பண்ணிட்டாரு, இவ்வளோ அருமையாக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டார். 400 பேர் குடும்பங்களோடு போய் கியாயிலால செட்டில் ஆயிட்டார். யோசிச்சு பாருங்க, அந்த 400 பேர் இத்தனை நாள் நகரத்தையே பார்க்காதவங்க, காரடு முரடா பாறையில படுத்துக்கிட்டு இருந்தவங்க, நல்லா பெட்டு, நல்லா நகரம், எல்லாம் ஆல் அம்யூனிட்டிஸ், ஆல் ஃபெசிலிட்டிஸ், அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பலாம், எல்லா வசதிகளும் அவங்களுக்கு வந்துருச்சு. ஆனா ஒரு பிரச்சனை, இது பிடிக்கல ஒருத்தருக்கு. 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சிச்சு, சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது, சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. சவுல் என்ன, அதே கையை தொடச்சுக்கிட்டு சரியா மாட்டினாயா, இத்தனை நாள் வனாந்திரத்துல மலையில அங்க இங்கன்னு ஃப்ரீயா ஓடிடுவான், இப்போ எல்லாம் சுத்தி இருக்கிற நகரம் அந்த டபுள் பார் கேட்ஸ் இருக்கிற நகரத்துக்குள்ள வந்து மாட்டிக்கணும், இப்போ நான் தாக்குனா அவன் தப்பிக்கிறதுக்கு வழி ஓட்டையே கிடையாது, நகரம் எல்லாம் அந்த டைம்ல வெளியில ஒரே ஒரு கேட்டு தான், ஒன்னோ ரெண்டோ இருக்கும், அந்த ரெண்டு கேட்டுக்கு மேல வெளியில போக முடியாது, இவரு வனாந்திரத்துல இருந்தா மலையில இருந்தா அங்க எங்க புகுந்து போயிடலாம். ஆனா இப்ப மாட்டிக்கிட்டான், ஒரு ஒரு கூண்டுல மாட்டின குருவி மாதிரி வந்து மாட்டிக்கிட்டான். அவர் சொல்றது பாருங்களா, தேவன் 7வது வசனம் என்ன சொல்றாரு, தேவன் அவர் என்கிட்ட ஒப்பு கொடுத்தார், கட்டணங்களும் தார்பால்களும் இருக்கிற நகரத்துக்குள்ள மாட்டிக்கிட்டான், இனிமே தப்ப முடியாது. அதனால 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, சவுல் ஒரு பெரிய ஆர்மியை திரட்டி ரகசியமாக முற்றுகை இடலாம், அந்த கீழே சுத்தி நின்னலாம், தப்பவே முடியாது, அழுக்கி அது நல்லா மாட்டிக்கிட்டார். ஆனா ஆண்டவர் தாவீது கூட ஆண்டவர் இருப்பதனால் தாவீது சவுல் செய்கிற திட்டம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு அவர் என்ன பண்றாரு, ஒரு ஹைப்ரிஸ்ட கூப்பிடுறாரு, அபைத்தர். அபைத்தர் வந்து ஏபோத்தை தரித்திருந்தான் வருது இல்லைங்களா, ஏபோத்தை தரித்திருந்தான். அதுல பாத்தீங்கன்னா அது கேட்கிறார், ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறாரு. அந்த அபைத்தர் வந்து ஹைப்ரிஸ்ட், அவர் வந்து ஏபோத்தை தரித்திருந்தாருன்னா அது ஒரு ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ல வந்து ஒரு பவுச், ஒரு பேக் மாதிரி இருக்கும், ஒரு பர்ஸ் மாதிரி. அந்த பர்ஸ்ல வந்து ரெண்டு ஒரு பெபிள்ஸ், ரெண்டு கல்லுங்க இருக்கும், முத்து கல்லுங்க மாதிரி. அது ஒருவேளை ஒரு கல் டார்க்கா இருக்கும், ஒரு கல் லைட்டா இருக்கும், ஒயிட் கலரா லைட்டா இருக்கும், ஒன்னு டார்க்கா இருக்கும். அந்த இதுல போட்டு கண்ணில் பார்க்காம ஒரு கல் எடுத்தோம்னா, ஒருவேளை டார்க்கா வர கல் வந்துச்சுன்னா நோன் அர்த்தம், லைட்டா வர கல் வந்துச்சுன்னா எஸ் அர்த்தம். அதுக்கு பேர் தான் உரம் அண்ட் தும்மு, உரம் அண்ட் தும்மு. ஏபோத்தை அவர்கள் தரித்திருப்பாங்க, அது ஒரு பேக்ல அவங்க துணியில ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும், அந்த பாக்கெட்ல போட்டு போட்டு இப்படின்னு ஒன்னு எடுப்பார், ஜம் பண்ணிட்டு ஆண்டவரே நாங்கள் இதை செய்யலாமா அப்படின்னு டக்குன்னு எடுத்தா கருப்பா இருக்கிற பல்லு கல் வந்துச்சுன்னா செய்யக்கூடாது, லைட் ஆகிற கல் வந்துச்சுன்னா செய்யலாம், அது ஆண்டவருடைய டைரக்ஷன் நம்புவாங்க. அந்த மாதிரி ஏபோத்தை இவர் வச்சிருக்கிறார் பாருங்க, இவர்கிட்ட கிடைச்சிருக்காரு. ஏன்னா அந்த அபைத்தர் பிரீஸ்ட் ஓடி வந்ததுனால அவர் கேட்கிறார், ஆண்டவரே என்ன கேட்கிறாரு படிங்களா, பத்தாவது வசனம். தொடர்ந்து பன்னெண்டு கேட்கறத கவனிச்சு பாருங்க. அந்த ஏபோத்தை தரித்திருக்கிற பிரீஸ்ட் கிட்ட மூலமாக ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரன் கேட்கிறேன், சவுல் வரப்போறதா கேள்விப்படுறேன், சவுல் வருவாரா? எஸ் வருவார். ஆண்டவரே, அவர் வரும்போது இவ்வளோ என் மேலே உருகி பாசத்தை காட்டி உயிரை கொடுப்போம், எங்க உங்களுக்காக காப்போம்னு நான் உயிர் கொடுத்து காப்புன கேலா மக்கள், கியாலா மக்கள் என்ன அவங்ககிட்ட ஒப்பு கொடுப்பாங்களா அப்படின்னா என்ன சொல்கிறாரு? ஒப்பு கொடுப்பாங்க, ஒப்பு கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஒப்பு கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க, தாவீதுக்கு இருந்த தேவனுடைய அறிவினுடைய உதவி என்ன அதிசயம். நமக்கு ஒரு அது பார்க்கும்போது நான் இதை யோசிச்சேன், நமக்கு இப்படி ஒரு ரெண்டு கல் இருந்துருச்சுன்னா எப்படி இருக்கும், நமக்கு ஒரு ரெண்டு கல். இது பாருங்க, யோசிச்சு பாருங்க, அதுக்கு இருக்கு அவனுக்கு கிடைக்கிற உதவி. ஆண்டவர் வந்து என்ன நடக்கும் எப்போ நடக்கும்னு மாத்திரம் இல்லை, அது தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லுதான், ஃபியூச்சரில் நடக்க போகிறது இப்படித்தான் நடக்கும், இப்போ நடக்கும்னு சொல்றது மாத்திரம் இல்லை, அதிசய விதமாக அது என்ன. நான் இங்க இருந்தேன்னா ஒருவேளை சவுல் வருவானா, வந்தா இந்த கியால மக்கள் என்னை ஒப்பு கொடுப்பாங்களா, இது நடந்தா அது நடக்குமா, அது நடக்காம போனா இது நடக்குமா அப்படின்ற அளவுக்கு பதில் கொடுக்கிற அளவுக்கு தேவன் சகலத்தையும் அறிந்த தேவனுடைய அறிவினுடைய ஆக்சஸ் இவருக்கு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், நான் இங்க இருந்தேன்னா சவுல் வருவானா? வருவான். அவர் வந்தானா இந்த மக்கள் என்னை பிடிச்சி கொடுப்பாங்களா? கொடுப்பான், கொடுப்பாங்க, ஒப்பு கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், தேவன் சகலத்தையும் அறிந்த தேவனுடைய அறிவு வந்து தாவீது கிட்ட பேசி, இதை விட ஒரு பவர்ஃபுல் ஒரு அசிஸ்டன்ஸ் உலகத்தில் என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை சும்மா ஒரு வேடிக்கைக்கு யோசிச்சு பார்க்குறேன், இந்த அனலிட்டிக்ஸில் சொல்லுவாங்க, நீங்கள்லாம் இதை இதெல்லாம் பண்ணீங்கன்னா இதெல்லாம் நல்லா ஆகும், இதுதான் பிரச்சனைன்னு அனலிட்டிக்ஸில் நிறைய கிராஃப்ஸ் சாத்தியங்கள் இந்த மாதிரி ஒரு ஞானம் தாண்டி இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, நான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடலாம். ஏன் ஆண்டவரே, என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, எந்த இந்த பிசினஸ்ல போட்டா எனக்கு லாபம் வருமா வராதா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு விஷயங்களை யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா, இதுல என்ன நடக்கும், இது போட்டா இப்படி வருமா, அந்த அதனோட பாசிபிலிட்டிஸ், அதனோட சாத்தியங்கள் என்ன, பாசிட்டிவா வருமா நெகட்டிவா வருமான்னு சொல்லக்கூடிய அறிவு இருக்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா பெரிய பவருங்க, அது பெரிய பவர் தான் இதுக்கு இருக்கு. பாருங்களேன், இந்த வேலையை நான் எடுத்துக்கிட்டா இந்த ரிசல்ட் சரியா வருமாண்டவரே, அந்த வேலை எடுக்க எவ்வளவு நேரங்களா தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லைங்களா. தேவன் வந்து எல்லா மனிதர்களையும் தாங்கள் தங்களை அறிந்ததை விட அறிந்திருக்கிறார், அதனால அவங்களுடைய எல்லை என்ன, அவங்களுடைய பலம் என்ன, எந்த சூழ்நிலையில அவங்க எப்படி நடந்துக்குவாங்க. கேலா பத்தி தாவீதுக்கு தெரியாது, கேலா பத்தி அவங்களுக்கே தெரியாது, அவங்க நினைச்சாங்க உயிர் கொடுப்போம் தாவீதுக்கு, சவுல் வந்து எல்லாம் முற்றுகையிட்ட உடனே ஒத்து கொடுத்துருவாங்க. அவங்கள பத்தி ஆண்டவருக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது அவங்கள பத்தி. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்படித்தான் நடக்கும், அதனால எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா சாத்தியங்களையும் அறிந்த தேவன் தம்முடைய மக்களை காப்பாற்ற முடியும். எல்லா சாத்தியங்களையும் அறிந்த கண்டிஷனல் ஃப்ளோ சார்ட்ஸ் அனலிட்டிக்ஸ்ல சொல்லுவாங்க, இதுனா இப்படி நடக்கும், இல்ல இது இல்லாத அப்படின்னா இப்படித்தான் நடக்கும், அது ஆண்டவர் செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு பாடி கார்டு நமக்கு இருந்தா, இந்த பிளாக் கேட்ஸ் பிரைம் மினிஸ்டருக்கோ சீஃப் மினிஸ்டருக்கோ அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரம், இங்க இருந்தா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்லாம் அப்படிதான் கூட்டு போவாங்க, இந்த ரோடு தான் சரி அந்த ரோடு தான் சரி, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப நெட்ஒர்க் கனெக்டிவிட்டியா இருக்கும் இல்லைங்களா. ஆனா இந்த அளவுக்கு சாத்தியங்களையும் பாசிபிலிட்டிஸையும் அறிஞ்ச ஒரு பாடி கார்டு நமக்கு இருந்தா, இவங்க வந்தா என்ன ஒப்பு கொடுப்பாங்களா? ஒப்பு கொடுப்பாங்க. பாருங்களேன், நமக்கு இப்படி ஒரு ஓ நமக்கு ஒரு உருமன் தும்மும் நமக்கு கிடைச்சிடக்கூடாதா அப்படின்னு நமக்கு ஏக்கம் இருக்கலாம். ஓ இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரி நமக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளாக புதிய உடன்படிக்கையில அந்த உருமன் தும்மிமை விட மிக அதிகமான ஞானம் நம்ம கிட்ட இருக்கு. அதை விட மிக மிக உயர்ந்த ஞானம் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு பிரீச்சர் சொல்றாரு, மச் மச் பெட்டர் தென் உருமன் தும்மிம். அந்த ஞானம் எதுல இருக்கு? தேவனுடைய வார்த்தையில இருக்கு. அந்தந்த சூழ்நிலையில இப்படி இப்படி நடக்கும்னு சொல்லி எஸ் நோ சொல்றது மாத்திரம் இல்ல, எல்லா வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலையிலயும் நாம் எப்படி நடந்துக்கணும், என்ன நடந்துக்கணும், என்ன செய்யணும், எப்படி நடந்தாதான் வாழ்க்கை சரியாகும். நீ வாழ்க்கை சரி மாத்திரம் இல்ல, வாழ்க்கையின் விளைவு மாத்திரம், நித்தியத்தின் விளைவே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தேவனுடைய ரட்சிப்புக்குரிய எல்லா ஞானமும் கலந்த வேத புத்தகம் ஒரு உருமம் தும்மும். அதுக்கு ஜஸ்ட் ஒரு நிழல் தான், நிழல் தான். இன்னைக்கு புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு நம்ம என்ன செய்யணும்னு வேத வசனம் எல்லா விதங்களையும் நம்மள ஞானத்துல, என்னுடைய பாதைக்கு தீபம் அதுவே, அந்த பாதையில் நடந்தா எந்த ஆபத்தும் வராது. நம்ம பிரச்சனை என்ன? அதுகிட்ட போறது, அதுகிட்ட போறது இல்லைங்களா? அதுதான் உருமம் தும்மமை விட ஞானமான வழியில் நாம் நடந்து கொள்வதற்கு, வாழ்வதற்கு. இப்படி ஒரு ஹை பிரீஸ்ட் இருந்தா நமக்கு நல்லா இருக்குமே, அந்த ஹை பிரீஸ்டை கூப்பிட்டு கேளுப்பா ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கலாமே. நான் புதிய ஏற்பாடுல எப்ரேயர் சொல்றாரு, அதை விட பிரதான நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர்? நான் எப்ரேயர் 4:14 படிங்களா, 4:14 இருந்து படிங்க. இருந்த நிழல்கள்லாம் சொல்லிட்டு வராரு. அந்த உருவம் தம்பம் என்ன, அதை விட அதிசயமான என்றென்றும் நிற்கிற தேவ வசனம். அது மாத்திரம் அந்த பிரதான ஆசாரியர் இல்ல, என்றென்றும் நமக்காக பரிதவிக்கிற பிரதான ஆசாரியர் இருப்பதனால் நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், தாவீதுக்கு வந்த கஷ்டமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, நம்ம எந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சமயம் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். அந்த சமயத்தை நான் எப்படி ஆண்டவரை நடந்துக்கணும், இந்த சமயத்துல நான் என்ன ஆண்டவரை செய்யணும், என்ன செயல்படணும், எப்படி பேசணும், என்ன பண்ண, அந்த சமயத்தில் நமக்கு வேண்டிய கிருபை. இன்னைக்கு ஆண்டவரே ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்வியூ இருக்குது, முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அதை செய்யணும், இதை பண்ணணும், அந்த சமயத்தில் ஏற்ற சகாயம் செய்யும் கிருபை, அந்த நேரத்தில் நமக்கு அன்னைக்கு தேவையான கிருபை கொடுக்கிற பிரதான ஆசிரியர் நமக்காக இருக்கிறார். அதனால் நாம் கிருபாசன தண்டை சேர கடவோம். ஒருவேளை நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த தாவீது மாதிரி ஆண்டவர் நம்மளை இன்னும் ஒடுக்கி அடுக்கி நம்ம தாழ்மையை கொண்டு வரல. இந்த கிருபாசனத்துமே நமக்கு தேவையில்லாச்சே, ஏதாவது இருந்தால் இன்னைக்கு நம்ம சமாளிச்சுக்குவோம், நானே போய் பார்த்துக்குவேன், நானே முடிவெடுத்துக்குவேன், நானே செஞ்சுக்குவேன், நானே செஞ்சுக்குவேன்னு போற வாழ்க்கை கடைசியில பயங்கரமான ஆபத்துல. டைம் ஆஃப் நீட், அந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஏதோ இக்கட்டுகளை மாத்திக்கிறோம், அந்த இக்கட்டுகளெல்லாம் நம்மளை வழித்தப்பி ஞானமான பாதையில வேதம் வசனம் நடத்துவோம். நமக்கு அந்த இக்கட்டுகள்ல அந்த சூழ்நிலைகள்ல சரியான விதத்தில் நடந்துக்க ஏற்ற சமயத்தில் செய்யும் சகாயம் செய்யும் கிருபை நமக்கு கிடைக்கும். நமக்கு எல்லாம் பிரச்சனையில மாட்டிக்கிறது இது ரெண்டை பயன்படுத்தாதுன்னா, தேவனுடைய ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா ஞானத்தோடு நடந்து கொள்ளும்படிக்கு இந்த உலகத்தில். அதே நேரத்தில் அந்த சமாளிக்கிற கிருபை தரும் பிரதான ஆசாரியர் இருக்கிறார், அங்க போறது இல்லை, ஜபம் வேத வசனம் பயன்படுத்துறது இல்லை. அதனாலதான் பல பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறது, பல பிரச்சனைகளை மாட்டிக்கிறது. நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, பல சிறு சிறு பிரச்சனைங்க விடுங்க, இன்னும் பெரிய பிரச்சனைகள் எடுத்துக்கல, பெரிய டிசிஷன்ஸ் வாழ்க்கையில பெரிய முடிவுகள்னா என்ன, ரெண்டு மூணு சொல்லுங்களேன், ஏதாவது பார்ப்போம் வேகமா பயன்பாடு பார்த்து முடியும். வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு பெரிய டிசிஷன்ஸ் எதுவா இருக்க முடியும்? திருமணம், டக்குன்னு திருமணம் விட்டார். வேற திருமணத்தை பத்தி பேச வேணாம் நினைச்சு, சரி திருமணம் இல்லைங்களா, திருமணம் எடுத்துக்காங்க, அது ஒரு டிசிஷன். அதுக்கு உரிமம் தம்மம் நம்ம தேடுறோமா? நம்ம கொடுக்கப்பட்ட உரிமம் தம் உண்மை வாழ்க்கையிலேயே ஒரு மனுஷன் எடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் எடுக்கக்கூடிய மிக மிக தன்னுடைய வாழ்க்கையின் முக்கா பாகம், வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முக்கா பாகம் முடிவு அங்க எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இருக்கு இல்லைங்களா. நம்ம திருமணங்களா ஒத்துக்கிறீங்க, அங்க நம்ம எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இருக்கு மேரேஜ். ஒருத்தர் என்கிட்ட ஷோர் பண்ணார், பாஸ்டர் எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்குது, அந்த பொண்ணுக்கும் என்னை பிடிக்குது, நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப விரும்புகிறோம், ஆனால் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப திருமணம் பண்ணணும்னு விரும்புது, ஆனால் நான் முடிவை ஆண்டவர்கிட்ட விட்டேங்க பாஸ்டர். ஆண்டவர்கிட்ட விட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறோம், ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பழகித்தான் பார்க்குறோம், ஆனால் முடிவு நான் எடுக்க மாட்டேன், ஆண்டவர்கிட்ட விட்டேன், நான் எடுக்க மாட்டேன். ஏன் இன்னைக்கு என்ன கொஞ்சி குலாவி ரொம்ப இன்பமாக ரொம்ப அருமையாக தெரிகிற இந்த கியாலா மாதிரி இருக்கிற மக்கள் நாளைக்கு என்னவா ஆகுவாங்க? ஆண்டவரே இவங்களை நம்பலாமா? இவன் எனக்கு காட்டி கொடுத்துருவானா? இவன் துரோகம் பண்ணுவானா? இவன் எப்படியா மாறுவான்னு எனக்கு தெரியாதே இன்னைக்கு ஆண்டவரே. உங்களுக்கு தெரியும், வரப்போற சாத்தியங்கள் உங்களுக்கு தெரியும், இவன் என்ன மாதிரி மாறுவான்னு உங்களுக்கு தெரியும், அவன் என்ன மாதிரி மாறுவான்னு உங்களுக்கு தெரியும். அதனால மிக ஞானமாக வாலிபர்னு இருக்கிறவங்க சொல்றேன், மிக ஞானமாக திருமண விஷயங்கள்ல முடிவை கோட்ஷிப்னு இருக்கு, பழகி பார்க்கலாம் எப்படி இருக்காங்க அவங்களுடைய குணம் எல்லாம் பார்க்கலாம், ஆனா முடிவு நான் எடுக்க மாட்டேன், ஆண்டவரே நீங்க தான் எடுக்கணும், நீங்க காட்டணும், நீங்க காமிச்சா நான் எடுத்துக்கிறேன், எனக்கு பிடிக்குது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவருடைய அடையாளங்களை கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமே அருமையாக நடத்துறார். ஆனா நிறைய பேர் என்ன பண்றது, அவங்களா முடிவு எடுத்துடுறது, இந்த முடிவு ஆசீர்வதியும் ஆண்டவரே, நாங்களா முடிவு எடுத்துட்டோம், முடிவு எடுத்துட்டோம், ஏன் எதை எந்த அடிப்படையில் எடுத்தோம், நமக்கு இருந்ததுலயே இப்ப பெஸ்ட் அவசரம், இருந்ததுலயே பெஸ்ட் இதுதான் நமக்கு கிடைச்சது, இனிமே யார் கிடைக்க போறாங்க, இனிமே யார் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி முடிவை எடுத்துட்டோம். அந்த முடிவை ஆசீர்வதிங்க, தட்ஸ் நாட் உருளிமின் தம்பம் கிட்ட அப்படி போலியே. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கியாலா இப்படி இருக்கலாம், ரொம்ப கொஞ்சி ரொம்ப எமோஷனலா இருக்கலாம், நாளைக்கு எப்படி மாறுவாங்கன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். முடிவை அவர்கிட்ட உடணும், முடிவா அவர்கிட்ட ரொம்ப முக்கியம். அவர் சொன்ன மாதிரி மேரேஜ் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி ஒவ்வொரு டிசிஷன் பெரிய பெரிய டிசிஷன் ஆண்டவருக்கு பெஸ்ட் எதுன்னு அவருக்கு தானே தெரியணும் இல்லைங்களா. கிஃப்ட் எப்பவும் காத்திருக்கிறவங்க, விசுவாசத்தோடு காத்திருக்கிறவங்களுக்கு தான் பெஸ்ட் ட்ரெஷர் ஆண்டவர் கொடுக்குறார். இந்த மனுஷன் சொன்ன மாதிரி ஆண்டவரே விருப்பம்தான், ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறா எனக்கு, ரொம்ப இன்பமா இருக்கிறா, ரொம்ப லக்கியா இந்த மாதிரி ஒரு கேர்ள், ரொம்ப பக்தி உள்ள கேர்ள் தான், ஆனா நீங்க தான் முடிவெடுக்கணும், நீங்க எனக்கு சொன்னாத்தான், நீங்க எனக்கு காமிக்கணும், அவங்க காம்ப நான் சொல்றேன் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப விருப்பம் இதெல்லாம் ஆயிடுச்சு ஆண்டவரே, நீங்க சொல்ற வரைக்கும் நான் இதை எடுக்க மாட்டேன், இட்ஸ் நாட் மை டிசிஷன், ஏன்னா நான் எடுத்துட்டு எனக்கு தெரியல நாளைக்கு எப்படி மாறுவாங்கன்னு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும், நீங்க எடுத்து கொடுங்க. இல்ல இன்னைக்கு தாவீதை கட்டி பிடிச்சி கண்ணீரை விட்டு, ஆண்டவர் நீங்க தேவனுடைய ஊழியக்கார், நீங்க தேவனுடைய, நாங்க இனிமே உங்களுக்கு அடிமை அப்படின்லாம் அருமையாக சொன்ன மக்கள், சவுல் வந்து முற்றுகை போடும் போது என்னை ஒப்பு கொடுப்பார்களா? ஒப்பு கொடுப்பார்கள், உன்னை காட்டி கொடுத்துருவாங்க. அழகு நம்மளை வஞ்சிக்கும், சாம் இஸ் டிசெப்டிவ். தேவனுக்கு பயப்படுகிற பெண்ணே போற்றப்படுவார், வாலிபர்கள் கத்துக்கணும். அப்புறம் நம்ம பிரதான ஆசாரிகிட்ட பேசணும், ஆண்டவர்கிட்டே கேட்கணும், ஆண்டவரே நீங்க முடிவு காட்டுங்க, இதுதான் என்னுடைய விருப்பம், ஆனா உங்க முடிவு, உங்க முடிவு, யார் டிசிஷன், இதானா ரைட் பர்சன், நான் ஒருபோதும் அடம் பிடிச்சிருக்க மாட்டேன், இதுதான் முடிவு எடுக்க மாட்டேன் இல்லைங்களா. அதான் பிரச்சனை, இதுதான் என்ன சொல்லுங்க, ஏன் எப்பவும் ஒரு பாதையில போகும்போது இதான் கிடைச்சிச்சு, ப்ரெஷர் தான் முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைக்கிறோம், ஏன்னா காத்திருக்கிறவங்களுக்கு தான் பொக்கிஷம் கிடைக்கும், விசுவாசத்தோடு காத்திருக்கணும், ஆண்டவர் கொடுப்பார், ஆண்டவரே இதுதான், இதான் ஏன் வாழ்க்கையில இந்த டிசிஷனை நம்ம மாத்தவே முடியாது. யோசிச்சு பாருங்க, எங்க பழைய பாஸ்டர் சொல்லுவார், தோசை வாங்கி ஆனியன் தோசை வாங்கி அது நல்லா இல்லை புளிச்சிருக்குதுன்னா நம்ம வேற இட்லி வாங்கிக்கலாம், வடை வாங்கிக்கலாம், இல்லை உப்மா வாங்கிக்கலாம், கல்யாணம்னு இவங்கெல்லாம் பண்ணிட்டோம்னா இது நல்லா இல்லைன்னு மாத்திக்க முடியுமா? நெவர் ஒன் டைம் டிசிஷன். அந்த மாதிரி டிசிஷன்களுக்கு எவ்வளோ கிருபாசனத்தில் காத்திருக்கணும், எவ்வளோ கண்ணீர் நாம அழுகிறான் அந்த பையன். ஏன்னா இது தப்பா போச்சுன்னா வாழ்க்கையே கெட்டுப்போங்க பாஸ்டர், வாழ்க்கையே கெட்டுப்போம். ஆண்டவருக்கும் எடுக்கட்டும் டிசிஷன், ஏமா நான் எதுவும் அடம் பிடிச்சி இருக்க மாட்டேன். ஏன் நான் அடம் பிடிச்சி எடுத்தேன்னா அதுக்கப்புறம் கடைசியில் அதனோட வளை வருகிற விளைவுகள் என்னுடைய அடத்தை என்னதான் பிளேம் பண்ணிக்கணும், வேற யாரையும் பிளேம் பண்ணிக்க முடியாது பாருங்களா. அதனால்தான் ஞானம் அநேகருடைய ஆலோசனையில் இருக்கு, அநேகருடைய ஆலோசனை நமக்கு தெரியும். ஆண்டவருடைய வெளிப்பாடு ரொம்ப பர்ஃபெக்ட், ஓகே அது ஒரு பயன்பாடா பாக்குறோம். ஆகவே இங்க பாத்தீங்கன்னா கடைசியில தாவீது வந்து எவ்வளவு வேதனையா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், தன்னை எவ்வளோ காப்பாத்தின அந்த ஜனங்கள் வந்து கடைசியில் என்னை காட்டி கொடுக்குவாங்க அப்படின்னா தாவீதுக்கு அந்த நன்றி கட்ட தனம், ஒரு சில நேரங்களில் நமக்கு ஒரு நன்றி கட்ட தனம் செய்யும்போது ரொம்ப பாதிக்கும். நம்ம நம்பி அங்கே இருக்கும்போது நைட்லாம் தூக்கம் கூட வராது, இவ்வளோ உயிர் கொடுத்த அந்த மக்களை நான் ஏன் காப்பாற்றணும், அவங்களே 400 பேர் வேணான்னாங்களே, அவ்வளோ கொடுத்து காப்பாத்துறோமே கடைசியில் இதானா மனிதர்கள், இவங்க தானா இவங்கள போய் நம்புறதா, இதானா மனிதர்கள், எவ்வளோ நன்றி கட்ட ஜீவன்கள். உலகம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்த அனுபவம் தான் தாவீது எழுதுற சங்கீதத்தில், ஆல் திடீர்னு ஆல் மென் ஆர் லயர்ஸ், எல்லா மனிதர்களும் பொய்காரர்கள் தான். ரொம்ப உண்மை, நம்ம என்னைக்கு அதை உணர்றோமோ அன்னைக்கு தான் நமக்கு ஞானம் பிறந்துச்சு. மனிதர்களை நம்ப கூடாது, மனிதர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு இயேசுவே நமக்கு சொல்லியிருக்கிறார், மனிதர்களை நம்ப கூடாது. என்ன முகம் இருக்கிற மாதிரி அவங்க மனசு இல்லை, நான் அழகா நம்மளை பத்தி பேசலாம், நம்மளை சொந்தம் கொண்டாடலாம், ரொம்ப இது பண்ணலாம், உள்ளுக்குள்ள பயங்கரமான தந்திரம் கோபம் பொறாம வெறுப்பு இருக்கு. நெவர் ட்ரஸ்ட் மென்ல. அதனாலதான் கியாலாவ தாவீது கேட்டார் ஆண்டவரே அப்படின்னும் போது அவங்க கோபப்படல, அவங்கள திட்டல, ஒன்றும் பண்ணல, என்ன பண்ணாரு அமைதலாக அந்த இடத்த விட்டு போயிட்டார். சரி, நமக்கு நேரம் ஆயிடுச்சு, இந்த அதிகாரத்தை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம், ஜெபம் பண்ணலாம். அருமையான ஆண்டவரே, இந்த வசனங்களில் அநேக காரியங்களை நாங்கள் படித்தோம். தாவீதை நீ நடத்துகிற விதங்களை பார்க்கும்போது எத்தனை பாடங்கள் எங்களுக்கு அடங்கி இருக்கிறதப்பா. அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள், உபத்திரவங்கள், அந்த மனிதனை நீ நடத்தி வந்துகிற விதங்கள் எவ்வளோ ஆச்சரியமாக பயன்பாடாக எங்களுக்கு இருக்கிறது. விசேஷமாக நாங்கள் படித்தது தாவீதுக்கு அந்த பிரதான ஆசாரியரும் அந்த உருவம் தம்மும் கிடைக்கிற உதவி, அதை விட எவ்வளோ சிறந்த மேன்மையான உங்களுடைய வேத வசனம், உங்களுடைய ஞானமெல்லாம் கரைச்சி கொடுக்கிற ஞான பாலான வேத வாக்கியம், அந்த அந்த பாலை குடிக்கிற நாங்கள் எவ்வளோ பலத்தோடு ஞானத்தோடு வாழ முடியும், எவ்வளோ சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும். எங்களுக்கு எந்த சூழ்நிலையும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை கிடைக்கிற கிருபாசனம் ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அதையெல்லாம் நாங்கள் பயன்படுத்தாமல் அநேக நேரங்களில் எங்கள் கண்களுக்கு சரி என்று தோணினதை செய்து செய்தே நாங்கள் வாழ்க்கையை சீர்கொழித்து விடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இனிமேலாவது தாழ்மையோடு புத்தி உள்ளவர்களாக நடந்து கொள்ள உதவி செய்யும். தாவீதை நீ எப்படி வணங்கி அவனை உருவாக்கி அவனை வடிவமைத்து எல்லாவற்றிலையும் உண்மை சார்ந்து உண்மை கேட்டு செய்கிற வண்ணமாக நாங்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். வாழ்க்கையில் எடுக்கிற சிறிய முடிவுகளும் சரி, மிகப்பெரிய முடிவுகளும் ஆண்டவருடைய சந்நிதியில் ஆண்டவரை கேட்டு எடுக்க, ஆண்டவர் வேத வசனத்தை சிந்தித்து எடுக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுமப்பா. உலக வழிகள் போனா ஏமாந்து தான் போவோம், மனிதர்களை நம்பி நாங்கள் போனா ஏமாந்து தான் போவோம், மனிதர்கள் அவங்களுடைய பாசம் எல்லாம் மாய எல்லாம் பொய். ஆண்டவர் உம்மை நம்பி நாங்கள் வாழ, உன் பாதையில் நடக்க உதவி. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.